நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூன் மாதம் முதலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கை கடற்பரப்பில் புகுந்ததான குற்றச்சாட்டில் 29 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள விவரங்கள், இதுகுறித்து மன்னார் மீனவர்கள் தலைவரின் கருத்துக்கள்.
அவர்கள் கைது செய்யப்படுவதையும் பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டை ஏற்படும் என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் எங்கள் சைட்ல எங்களுடைய கடற்பரப்பை செய்தது பிழையாகவில்லை. ஆகவே எங்கள் சைட்லேயே தவறு நடந்தால்தான் அந்த தவறை அவர்கள் சுட்டிக்காட்டி முட்டுக்கட்டை போட முடியும்.
இந்த கைதுகளை கடுமையாக கண்டித்து இந்திய பிரதமருக்கு தமிழக முதல்வர் எழுதியுள்ள கடிதம் பற்றிய செய்திகள். நரேந்திர மோடியின் ஆதரவை கோரி இன்று யாழ்ப்பாணத்தில் இந்து அமைப்புகள் நடத்திய ஒரு ஊர்வலம் பற்றிய செய்திகள்.
இலங்கை தீவில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் ஒரு சமமான அந்தஸ்திலே அனைத்து சமூகங்களும் வாழ்வதற்கு அவர் உதவி புரிய வேண்டும். இதனூடாக அதிகளவான ஒரு எழுச்சியை எங்கள் மக்கள் மத்தியிலும் இலங்கை தீவிலும் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் ஒரு விருப்பமாக இருக்கிறோம்.
கல்முனை பிரதேச செயலாளராக ஒரு சிங்கள அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளதற்கு எழுந்துள்ள எதிர்ப்புகளும் நாகரிக கோமாளி தொடரின் 8வது பகுதியும் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குகின்றவர் திருநாவுக்கரசு விக்னராஜா. 5 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்கானிஸ்தானில் தலிபான்களால் பிடித்துச் செல்லப்பட்ட அமெரிக்க சிப்பாய் ஒருவரை விடுதலை செய்வதற்கு பதிலாக குவாண்டனாமோ தடுப்பு முகாமில் இருக்கின்றது 5 மூத்த தலிபான் தீவிரவாதிகளை விடுவதற்கு தான் எடுத்த முடிவை அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலர் சக் ஹேகல் சரியானது என்று நியாயப்படுத்தி பேசியிருக்கின்றார். இந்த விடயம் குறித்து அமெரிக்க காங்கிரஸ் நாடாளுமன்றத்துக்கு அவர் முன்கூட்டியே அறிவிக்காததற்காக விமர்சனத்துக்கு உள்ளாகியிருந்தார். சர்ஜன் பக்டால் என்கின்ற அந்த சிப்பாய் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று நம்புகின்ற நிலையில் அமெரிக்க அதிகாரிகள் வேகமாக செயற்பட வேண்டிய நிலையில் இருந்ததாக ஹேகல் கூறியிருக்கின்றார். இந்த கைதிகள் பரிமாற்றம் மூலம் தலிபானுடனான தொடர்புகள் நடவடிக்கைகளிலே ஏதாவது புது வழிகளும் திறக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையும் சக் ஹேகல் தெரிவித்தார். குவாண்டனாமோ சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட கட்டாருக்கு வந்து சென்றிருக்கின்ற கைதிகள் அந்த நாட்டை விட்டு குறைந்தது 1 வருட காலத்துக்கு வெளியேற முடியாது என்று தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பிரான்சிலே இன்று முன்னதாக கைது செய்யப்பட்ட ஒருவர் அவர் வசமிருந்த வீடியோ பதிவு ஒன்றில் கடந்த மாதம் பிரசல்ஸ் நகரில் கொலைகள் நடந்த யூத அருங்காட்சியக தாக்குதலுக்கு அவர் பொறுப்பு கூறுகின்ற காட்சிகள் வாக்குமூலங்கள் இருப்பதாக பிரெஞ்சு அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கின்றார். மெஹ்தி நமுஷு என்கின்ற பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நபர் பிரான்சில் சிறையில் இருந்த சமயத்தில் இஸ்லாமிய தீவிரவாதத்துக்குள் நுழைந்து கொண்டதாகவும் பின்னர் 1 ஆண்டுக்கு மேல் சிரியாவில் அநேகமாக ஜாதிகளுடன் இருந்ததாகவும் அரசு வழக்கறிஞர் கூறினார். பிரான்சின் தெற்கு நகரமான மார்சேயில் ஒரு பேருந்தில் ஏறுகின்ற பொழுது அவர் கைது செய்யப்பட்டார். பிரசல்ஸ் தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டது போன்ற ஒரு கலாஷ்னிகோவ் துப்பாக்கியும் ஒரு கைத்துப்பாக்கியும் இவரிடம் இருந்ததாக போலீசார் கூறுகின்றார்கள். ஜிஹாதிகள் என்று சந்தேகிக்கப்படுகின்றவர்கள் வெளிநாட்டிலிருந்து திரும்புகின்ற பொழுது அவர்களை கண்காணிப்பதற்கும் மக்களுக்கு அவர்கள் பாதிப்பை ஏற்படுத்தாமல் தடுப்பதற்கும் பிரெஞ்சு அரசாங்கம் உறுதி பூண்டிருப்பதாக பிரான்சின் அதிபரான பிரான்சுவா ஒலாந்த் தெரிவித்திருக்கின்றார். 2022 உலக கால்பந்து போட்டி நடப்பதற்கான இடத்தை தேர்ந்தெடுப்பதில் ஊழல் மோசடிகள் நடந்திருக்கும் என்றால் அந்த தேர்தலை மீண்டும் நடத்துவதற்கு தான் சார்பாக இருப்பேன் என்று உலக கால்பந்து சங்கமான ஃபீஃபாவினுடைய மூத்த தலைவர் ஒருவர் கூறியிருக்கின்றார். லண்டனிலிருந்து வெளியாகின்ற த சண்டே டைம்ஸ் பத்திரிகை 2022 போட்டியை நடத்துவதற்காக கட்டார் நாடு தேர்ந்தெடுக்கப்பட்டதிலே மோசடிகள் இடம்பெற்றிருக்கிறதுக்காக செய்திகள் வெளியிட்டிருந்ததை தொடர்ந்து ஃபீஃபாவினுடைய துணைத் தலைவர் ஜிம் பாய்ஸ் இவ்வாறு கூறியிருக்கின்றார். உலக கால்பந்து சங்கத்தின் செயல் குழுவில் முன்னாள் உறுப்பினராக இருந்த முகமது பின் ஹமாம் என்கின்ற கட்டாரி அவர்கள் கட்டாருக்கு சார்பாக வாக்களிக்கும்படி பல $1 மில்லியன் தொகையை லஞ்சமாக கால்பந்து நிர்வாகிகளுக்கு வழங்கியிருந்தார் என்பதற்கான ஆதாரங்கள் தங்களிடம் கிடைத்திருப்பதாக த சண்டே டைம்ஸ் பத்திரிகை கூறியிருந்தது. இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் வழங்குவதற்கு பிம் ஹமாம் மறுத்திருக்கின்றார். பாகிஸ்தானிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற மக்கள் இன்று முதல் கொண்டு போலியோ தடுப்பு மருந்து போடப்பட்டதற்கான அத்தாட்சி பத்திரத்தை வைத்திருக்க வேண்டும் என சட்டம் அமலுக்கு வந்திருக்கிறது. போலியோ நோயால் பாதிக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கை அங்கே அதிகமாவதைத் தொடர்ந்தே உலக சுகாதார அமைப்பின் அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த தடைகள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தானின் அனைத்து மருத்துவமனைகள் மற்றும் விமான நிலையங்களில் போலியோ தடுப்பூசிகள் போடப்படுவதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சென்ற ஆண்டு 8 பேர் மட்டும் இந்த தடுப்பு மருந்து எடுத்ததற்கான அத்தாட்சி படிவத்தை பெற்றிருந்தார்கள். இந்த வருடம் இதுவரைக்கும் 67 பேர் பதிவு செய்திருக்கிறார்கள். இஸ்லாத்தை கைவிட்டதற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்ட பெண்மணி விரைவில் விடுவிக்கப்படலாம் என்று வந்த செய்தியை சூடானிய வெளியுறவு அமைச்சர் மறுத்திருக்கின்றார். இந்த பெண்மணி விரைவில் விடுவிக்கப்படலாம் என்பது போல மூத்த சூடானிய அதிகாரி ஒருவர் கூறியதாக வந்த செய்திகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டவை என்று அவர் தெரிவித்தார்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை தொடர்பான இந்திய செய்திகள். இந்தியாவில் புதிய பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்கும் நிகழ்ச்சிக்கு செல்லும் முன்பாக இலங்கை சிறைகளில் இருக்கும் அனைத்து இந்திய மீனவர்களையும் விடுவிக்க ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உத்தரவிட்டிருந்த நிலையில் 29 தமிழக மீனவர்கள் நேற்று இரவு இலங்கை கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதுகுறித்த செய்திகளுடன் நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் தலைமன்னார் கடற்பரப்பினுள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடித்த 29 இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக கடற்படை பேச்சாளர் கோசல வர்ணகுலசூரிய அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். மீன் உற்பத்திக்காக தமிழக அரசு மீன்பிடி தொழிலை தடை செய்திருந்த 45 நாட்கள் நிறைவடைந்ததை அடுத்து இந்த மீனவர்கள் நேற்றிரவு இலங்கை கடற்பரப்பினுள் வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 6 படகுகளில் வந்த இந்த மீனவர்கள் தலைமன்னாரில் உள்ள கடற்படை முகாமுக்கு கொண்டு வரப்பட்டுள்ள அதேவேளை மேலும் ஒரு படகு கடலில் தத்தளிப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அந்த படகையும் அதில் உள்ள 4 மீனவர்களை மீட்டு வருவதற்காக கடற்படையினர் அங்கு விரைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவருடைய படகுகளில் இருந்து கைப்பற்றப்பட்ட தொழில் உபகரணங்களையும் கடற்படையினர் மென்னார் கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் கையளித்திருக்கின்றார்கள். இவர்கள் நாளை மென்னார் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட உள்ளதாக மென்னார் கடற்தொழில் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் மிராண்டா அவர்கள் கூறினார். இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை அறிந்து தலைமன்னாருக்கு சென்றிருந்த மென்னார் மாவட்ட மீனவர் சம்மேளன தலைவர் ஜஸ்டின் சுயிசா அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் என்ன என கேட்டேன்.
500 மேற்பட்ட படகுகள் தலைமன்னால இருந்து 2-3 கிலோமீட்டருக்கு உள்ளால உள்ள கடற்பகுதியில அத்துமுறை தொழிற்சேய சமயத்துல இரவு 10:46 மணிக்கு தலைமன்னாரில் உள்ள கடற்படையினால் 6 படகுகள் தலைமன்னார் துறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அந்த 6 படகுகளில் 29 மீனவர்கள் இருக்கின்றார்கள். பகல் 12 மணிக்கு பிற்பாடு கிடைத்த தகவலின்படி இன்னொரு படகு பழுதடைந்த நிலை இருப்பதாகவும் அந்த படகை மீட்பதற்காக பிடிபட்ட 6 படகுகளில் இருந்து ஒரு படகை கடற்படையினர் 8 பேரும் அந்த போட்டினுடைய ஓட்டி அதாவது டிரைவரும் சேர்ந்து இழுத்து வருவதற்காக சென்றார்கள். இருக்கின்ற 28 பேரையும் பிடிபட்ட வலைகள் தொழில் உபகரணங்களையும் தடை செய்யப்பட்ட பலகை மற்றும் அந்த குண்டு ஈயங்கள் போன்றவற்றை கரட்டி கொண்டு இவர்களை மன்னாரில் உள்ள கடற்கரை நெருக்கத்துக்கு கொண்டு போகின்றோம்
என்றார் ஜஸ்டின் சோய்ஸ் அவர்கள். இலங்கை இந்திய மீனவர்கள் பாக்கு நிர்ணயில் எதிர்நோக்கியுள்ள மீன்பிடி பிரச்சனைகள் தொடர்பில் இந்தியாவின் புதிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இலங்கை ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பின் போது பேசப்பட்டிருக்கின்றது. இந்த பின்னணியில் இந்த மீனவர்கள் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள்.
இங்கே அத்துமுறை வந்தவர்களை எங்களது கடற்படையினர் கைது செய்தது எங்களுடைய மக்களுக்கு மிகவும் சந்தோஷமான நிலையில் இருக்கின்றார்கள்.
ஆனால் இப்படி கைது செய்து இந்த மாதிரியான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கும் பொழுது இந்த பிரச்சனை தீர்வுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக அமையாதா?
கைது செய்யப்பட்டவர்கள் வந்து இலங்கையிலே தடை செய்யப்பட்ட தொழில்களையும் தொடர்ச்சியாக எல்லை மீறுவதையும் காரணம் காட்டித்தான் இங்கே கைது செய்யப்படுகிறார்கள். ஆகவே அவர்கள் கைது செய்யப்படுவதையும் பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டை ஏற்படும் என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் எங்கள் சைட்ல எங்களுடைய கடற்பயணம் செய்தது பிழையாகவில்லை. ஆகவே எங்கள் சைட்லேயே தவறு நடந்தால்தான் அந்த தவறை அவர்கள் சுட்டிக்காட்டி முட்டுக்கட்டை போட முடியும்
என்றார் மன்னார் மாவட்ட மீனவர் சம்மேளனத்தின் தலைவர் ஜஸ்டின் சொய்சா அவர்கள்.
இலங்கை 29 தமிழக மீனவர்களை கைது செய்து அவர்களது 6 படகுகளை பிடித்துள்ளதாக கூறும் அதேவேளை 33 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள், 7 படகுகள் பிடிக்கப்பட்டுள்ளன என்று கூறி இலங்கை கடற்படையினரின் நடவடிக்கை மிக கடுமையாக விமர்சித்து இந்திய பிரதமருக்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா கடிதம் ஒன்றை இன்று எழுதியுள்ளார். அந்த கடிதத்தின் முக்கிய பகுதிகளை தமிழில் தருகின்றார் திருநாவுக்கரசு விக்னராஜா.
45 நாள் மீன்பிடி தடைக்கு பிறகு கடலுக்கு சென்ற தமிழக மீனவர்களில் 33 பேரையும் அவர்களுடைய 7 படகுகளையும் இலங்கை கடற்படை பிடித்து தடுத்து வைத்திருப்பது குறித்து ஜெயலலிதா கடுமையாக கண்டித்து வருத்தம் தெரிவித்து இந்திய பிரதமருக்கு நீண்ட கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். தொடர்கின்ற இந்த விஷயம் தொடர்பாக கடந்த 3 ஏற்கனவே பழைய பிரதமருக்கு கடுமையான ராஜேந்திர நடவடிக்கைகளை எடுக்கக் கூறியும் இப்படியான நிகழ்களை தடுக்கும்படியும் பல தடவைகள் கடிதம் எழுதியும் எந்த நடவடிக்கையும் நடக்கவில்லை என்று அவர் தன்னுடைய கடிதத்தில் கூறியிருக்கின்றார். இப்போது தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டிருப்பது தமிழக மீனவ சமூகத்திலே ஒரு பெரிய அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியிருக்கிறது எனவும், மத்தியிலேயே புதிய அரசு வந்ததற்கு பிறகு இலங்கையுடனான உறவுகள் மறுசீரமைக்கப்படும் எனவும், இப்படியான தாக்குதல்கள் இல்லாதொழிந்து போகும் எனவும் அந்த சமூகத்திலே பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்தன என்றும் தமிழக முதல்வர் தம்முடைய கடிதத்தில் கூறியிருக்கின்றார். முன்னர் ஆட்சி செய்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் இப்படிப்பட்ட சம்பவங்கள் குறித்து எடுத்த நடவடிக்கைகள் வலுவில்லாமல் இருந்தனவென்றும், அந்த நடவடிக்கைகள் இலங்கை கடற்படைக்கு தைரியமூட்டியிருந்தனவெனவும், அப்பாவி தமிழ் மீனவர்களை அவர்களுடைய பாரம்பரிய கடற்பிரதேசத்தில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுவதற்கு வழிவகுத்தன என்றும் ஜெயலலிதா நரேந்திர மோடி அவர்களுக்கு எழுதியிருக்கின்ற கடிதத்தில் கூறியிருக்கின்றார். மோடி அவர்களுடைய தலைமையிலான புதிய அரசாங்கம் பழைய அரசின் நிலைப்பாட்டிலிருந்து விலகி ஒரு தீர்க்கமான, ஓர் இறுதியான நிலைப்பாட்டை எடுக்கும் என்று தான் நம்புவதாகவும், மிகவும் வேதனையையும் எரிச்சலையும் தருகின்ற இந்த பிரச்சினைக்கு ஓர் இறுதி தீர்வை எடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை இந்திய மத்திய அரசாங்கம் எடுக்கும் என்று தான் கருதுவதாகவும் அவர் இந்த கடிதத்தில் கூறியிருக்கின்றார். ஸ்ரீலங்கா அரசுக்கும் ஸ்ரீலங்கா கடற்படைக்கும் தெளிவான, உறுதியான செய்தியை வழங்குகின்ற ராஜதந்திர நடவடிக்கைகளை இந்தியா எடுக்க வேண்டும் எனவும், இலங்கை கடற்படையின் அராஜகமான நடவடிக்கைகளை இந்தியா கடுமையாக கண்டிக்கிறது என்கின்ற செய்தியை அவர்களுக்கு தெளிவாக போட்ட வேண்டும் எனவும் ஜெயலலிதா தன்னுடைய கடிதத்தில் வலியுறுத்தியிருக்கின்றார். தமிழக மக்களுக்கு புதிய இந்திய அரசாங்கத்திடம் பெரும் எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன என்றும், அதை நிறைவேற்ற வேண்டியது பிரதமருடைய கடமை எனவும் ஜெயலலிதா தன்னுடைய கடிதத்தில் தெரிவித்திருக்கின்றார்.
தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் கடிதத்தின் முக்கிய பகுதிகளை தமிழில் தந்தவர் திருநாவுக்கரசு விக்னராஜா. இதனிடையே நரேந்திர மோடி இலங்கை வாழ் இந்து மக்களின் நல்வாழ்வுக்கு உதவ வேண்டும் என்று கோரி யாழ்ப்பாணத்தில் கவன ஈர்ப்பு ஊர்வலம் ஒன்று இன்று நடைபெற்றுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணத்தில் மதமாற்றத்தை தடை செய்யுமாறு கோரியும், இந்து மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க புதிய இந்திய பிரதமர் உதவ வேண்டும் என கோரியும் ஊர்வலம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. இலங்கை இந்திய இந்து மக்கள் நட்புறவு கழகமும் இந்து சமய பேரவையும் இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்ததாக அதன் ஏற்பாட்டாளர்களில் ஒருவராகிய யோகராஜா துஷ்யந்தன் அவர்கள் கூறினார். நல்லூர் கோவிலிலிருந்து புறப்பட்ட இந்த ஊர்வலம் பலாலி வீதியில் உள்ள இந்து சமய பேரவை வளாக ஆலயத்தில் சென்று முடிவடைந்தது. அங்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நல்லாசி வண்டியும் வாழ்த்து தெரிவித்தும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த நிகழ்வு பற்றி இலங்கை இந்திய இந்து மக்கள் நட்புறவு கழகத்தின் இணைப்பாளர் யோகராஜா துஷ்யந்தன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய எதிர்கால செயற்பாடுகள் சிறப்புற வேண்டியும், அவர்களுக்கு நல்ல ஆசிகள் வேண்டியும் ஒரு வழிபாட்டும் வாழ்த்து நிகழ்ச்சியுமாக ஏற்பாடு செய்திருந்தோம். பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டார்கள். அதிகளவு உரையாற்றி இருந்தார்கள் நபர்கள். அவர்கள் தங்களுடைய உரைகளில் மிகவும் பிரதானமாக அவர்கள் வலியுறுத்தியது எவ்வாறு என்று சொன்னால், இந்து மக்களானவர்கள் பௌத்தர்களுடன் இணைந்து ஒரு சமாதானமான ஒரு வாழ்வினை வாழ வேண்டும். அதற்காக நரேந்திர மோடி அவர்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த எதிர்பார்ப்புகளினூடாக நாங்கள் ஒரு சிறந்த வாழ்க்கையினே இந்த இலங்கை தீவிலே அனைத்து மக்களும் எந்த விதமான இனமத
இந்தியாவின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள நரேந்திர மோடி அவர்களிடம் நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன, இந்த ஊர்வலத்தின் மூலம் முன்வைக்கப்படுகின்ற கோரிக்கை என்ன என்று அவரிடம் மீண்டும் கேட்டேன்.
கடந்த காலங்களிலே இந்து மக்கள் எல்லா விதங்களிலும் மிக மோசமான ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்திருந்தார்கள். கடந்த கால வடுக்கள் அவர்களை இன்னும் ஒரு மீளெழுச்சிக்கு உள்ளாகவில்லை. ஆகவே நரேந்திர மோடி அவர்கள் எல்லோராலும் அறியப்பட்ட ஒருவராக இருக்கிறார். அவர் ஒரு இந்து ஆக தன்னை எப்பொழுதுமே அடையாளப்படுத்திக் கொண்டவராக இருக்கிறார். ஆகவேதான் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய ஒரு சரியான தலைமைத்துவமாக நாங்கள் புதிய பாரத பிரதமரை எதிர்நோக்குகிறோம். ஆகவே இலங்கை தீவில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் ஒரு சமமான அந்தஸ்திலே அனைத்து சமூகங்களும் வாழ்வதற்கு அவர் உதவி புரிய வேண்டும். அதிகளவான ஒரு எழுச்சியை எங்கள் மக்கள் மத்தியிலும் இலங்கை தீவிலும் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் ஒரு விருப்பமாக இருக்கின்றோம். இலங்கை தீவில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் முன்னோக்கிய நகர்விற்காக நாங்கள் இதனை ஆலோசித்திருக்கின்றோம்
என்றார் இலங்கை இந்திய இந்து மக்கள் நட்புறவு கழக இணைப்பாளர் யோகராஜா துஷ்யந்தன் அவர்கள்.
வவுனியாவில் இருக்கும் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
கிழக்கிலங்கையில் திருகோணமலை நகருக்கு வெளியே இருக்கும் இந்துக்களின் கல்லறை ஒன்றிலுள்ள சில நினைவிடங்கள் சேதமாக்கப்பட்டுள்ளதாக உள்ளூர் தகவல்கள் கூறுகின்றன. இதில் சந்தேகத்திற்குரிய வகையில் கொலை செய்யப்பட்ட ACF ஊழியர்களின் நினைவிடங்களும் அடங்கும் என்றும் அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பில் திருகோணமலையிலிருந்து கிடைத்த தகவல்களை தமிழில் தருகின்றார் சீவகன்.
திருகோணமலை நகருக்கு வெளியே இருக்கின்ற மயானம் ஒன்றில் தமிழர்களின் சில கல்லறைகள் அடையாளம் தெரியாத நபர்களினால் சேதமாக்கப்பட்டிருக்கின்றன. திருகோணமலை நகரசபையின் பராமரிப்பில் இருக்கின்ற அன்பு வழிபுறம் மயானத்தில் உள்ள கல்லறைகளில் அடையாளம் காணப்பட்ட ஒரு சில கல்லறைகளே சேதமாக்கப்பட்டிருப்பதாக உள்ளூர் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சேதமாக்கப்பட்டுள்ள கல்லறைகளில் மூதூர் ACF சம்பவத்தில் படுகொலை செய்யப்பட்ட பணியாளர் ஒருவருடைய கல்லறையும் அடங்குவதாக உள்ளூர்வாசிகள் கூறுகின்றார்கள். யுத்த நிறுத்த காலத்தில் விடுதலை புலிகளின் பொங்குதமிழ் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களில் ஒருவராக செயற்பட்டு பின்னர் அடையாளம் தெரியாத ஆட்களினால் சுட்டுக் கொல்லப்பட்ட என் விக்னேஸ்வரனுடைய கல்லறையும் சேதப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் நேரில் சென்று பார்த்தவர்கள் கூறுகின்றார்கள். இந்த செயலில் ஈடுபட்ட நபர்கள் கல்லறைகளில் பொறிக்கப்பட்டிருந்த புகைப்படங்கள் மற்றும் பெயர் விவரங்களை அடையாளம் காண முடியாதவாறு அகற்றி சேதப்படுத்தியிருப்பதாகவும் அங்கு சென்று வந்தவர்கள் பிபிசியிடம் கூறியிருக்கின்றார்கள். சம்பவம் அறிந்து திருவண்ணாமலை நகர சபை தலைவர் கே செல்வராஜா அந்த இடத்தை சென்று பார்வையிட்டிருக்கின்றார். இந்த சம்பவத்தின் பின்னணி மற்றும் தொடர்புடைய நபர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என்று தெரிவிக்கின்ற அவர், குறித்த கல்லறைகள் யாருடையவை என்பது தொடர்பாக தன்னால் தற்போதைக்கு உறுதியாக கூற முடியாது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்.
திருகோணமலையிலிருந்து கிடைத்த செய்திகளை வழங்கியவர் சீவகன். அம்பாறை மாவட்டம் கல்முனை தெற்கு பிரதேச சபையின் செயலாளராக பெரும்பான்மை இன சமூகத்தைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறுகின்றார் நமது செய்தியாளர் உதயகுமார். அவரது செய்திக்குறிப்பை இப்பொழுது கேட்கலாம்.
அம்பாறை மாவட்டம் கல்முனை தெற்கு முஸ்லிம் பிரிவுக்கான பிரதேச செயலாளராக பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். மது பிரதேசத்தின் சிவில் நிர்வாக மையமான பிரதேச செயலகத்தின் தலைமை அதிகாரியாக சிங்களவர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் அந்த பிரதேச முஸ்லிம்களும் முஸ்லிம் அரசியல்வாதிகளும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். கல்முனை தெற்கு பிரதேசம் 99% முஸ்லிம்கள் வாழும் பிரதேசம். பிரதேச செயலக வரலாற்றில் முதல் தடவையாக முஸ்லிம் அல்லாத ஒருவர் பிரதேச செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரதேச முஸ்லிம்கள் கூறுகின்றார்கள். பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளரின் உத்தரவின் பேரில் மகாஓயா பிரதேச செயலாளராக பணியாற்றிய முகான் விக்ரம ஆராய்ச்சி கல்முனை முஸ்லிம் பிரிவுக்கான பிரதேச செயலாளராக இடமாற்றம் பெற்றுள்ளார். உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இந்த இடமாற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம் பிரதேசம் ஒன்றுக்கு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒருவர் பிரதேச செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் எதிர்ப்பு நிலைப்பாட்டை கொண்டுள்ளது போல் தெரிகின்றது. இது தொடர்பில் அடுத்த ஓரிரு நாட்களில் பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் ஜான் செனவிரட்னவை தாம் சந்தித்து பேச இருப்பதாக கூறுகின்றார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் MT ஹசன் அலி.
நாங்கள் எல்லோரும், நான், தலைவர், அடுத்த பாராளுமன்ற உறுப்பினர் எல்லோருமே நாங்கள் இப்பொழுது கல்முனை பிரதேசத்தில் தான் நிற்கின்றோம். நாங்கள் கொழும்பு சென்றதும் அமைச்சருடன் இது சம்பந்தமாக கதைப்பதற்கு இருக்கின்றோம். அதற்கு என்ன நோக்கத்துக்காக செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் அமைச்சரிடம் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். பிறகுதான் இது சம்பந்தமான எங்களுடைய கருத்துக்களை கூற முடியும்
என்று தெரிவித்த அவர், கல்முனை பிரதேச தமிழ் மக்களுக்கு தனியான சகல அதிகாரமும் கொண்ட பிரதேச செயலகம் தேவை என்பதை தமது கட்சி கொள்கை அடிப்படையில் அங்கீகரிப்பதாகவும் கூறுகின்றார்.
எல்லைகள் சம்பந்தமாக சில பிரச்சனைகள் இருக்கின்றது. ஏனெனில் அந்த எல்லைகள் போடப்படும் பொழுது அந்நேரத்திலே ஒரு முறையான பேச்சுவார்த்தைகள் இரண்டு சமூகங்களுக்கு இடையிலே நடைபெறவில்லை. அப்படி நடைபெறுவதற்கான சூழலும் இல்லை. ஏனெனில் அது மிகவும் உக்கிரமான யுத்த சூழல். இப்போது ஒரு சாதாரணமான நிலைமை தோன்றியிருக்கின்ற நேரத்தில் அந்த நேரம் விடுபட்ட இவ்வாறான விடயங்கள் மீண்டும் இரு சமூகங்களும் இணைந்து பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதுதான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இன்றைய நிலைப்பாடு
என்றும் கூறிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் MT ஹசன் அலி, இது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் தற்போது பேசப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார்.
நமது கிழக்கிழங்கை செய்தியாளர் உதயகுமார். மலேசியாவில் அகதிகளாக உள்ள சுமார் 6,000 இலங்கை தமிழர்கள் தாங்கள் ஐநாவின் அகதிகள் நல அலுவலகத்தால் புறக்கணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றார்கள். அவ்வகையில் அங்கு அகதியாக இருப்பதாக கூறும் சுகந்தன் எனும் இலங்கை தமிழரிடம் பேசினேன்.
இந்த இந்தியா போல கிட்டத்தட்ட 6,000 ஈழத்தமிழ் அகதிகள் வந்து இங்க மலேசியால வந்து அகதிகளாக தங்கம் அடைஞ்சிருக்கிறேன். மலேசியா நாட்டு அரசாங்கம் வந்து அகதிகளை வந்து மலேசியால ஏற்றுக்கொள்வது தொடர்பாக வந்து UNHCR வந்து ஒப்பந்தத்தில வந்து கைச்சாக்கப்படுகிறேன். அரசாங்கம் வந்து அகதிகளை ஏற்றுக்கொள்ளுது. நாங்கள் வந்து இப்போ மலேசியாவில் இயங்கி வர ஐக்கிய நாடுகள் சபை அகதிகளுக்கான உயர்ஸ்தானியர் ஆலயத்தின் UNHCR வந்து எங்களை அகதிகளாக பதிவு செய்யும் போது இப்போ UNHCR பாதுகாப்போட நாங்கள் இங்கே வாழ்ந்துவாரு. எங்களை வந்து ஒரு சட்டவிரோதமாக தங்கியிருக்கிற ஒரு கள்ள குடியேறிகளாக தான் அரசாங்கம் கருதி வருகிறது. கெட்டுக்குள் நினைக்காம போகாமலே இருந்தாங்கள். ஆனால் வந்து இராணுவ புலனாய்வாளர் அச்சுறுத்தலால எனக்கு வீடுக்கு ஆபத்து ஏற்பட்ட போது அங்கிருந்து தப்பி தான் மலேசியாவுக்கு இங்களை வந்துடுறாங்க. நாங்கள் திரும்பவும் நாட்டுக்கு போக முடியாதுன்ற சட்டத்தினால் எங்களுக்கு அகதி என்று ஒரு அந்தஸ்தை கொடுத்து ஐநாவால் ஒரு சிறப்பு அடையாளத்தை வழங்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த அடையாளத்தை வெற்றி கொண்டு இந்த நாட்டில் பாதுகாப்பாக வாழ முடியும் மொழியை சட்டப்படி பணி செய்ய முடியாது.
இப்ப UNHCR வந்து உங்களுக்கான ஒரு முடிவை எப்பொழுது பெற்றுக் கொடுப்பார்கள் அல்லது பெற்றுக் கொடுக்க முடியும்னு ஏதாவது ஒரு குறிப்புணர்த்திருக்காங்களா?
யூஎன்எச்ஆர் வந்து எங்களை அகதியாக அங்கீகரித்து இந்த அரசாண்ட காட்டை வட்டப்பட்டிருக்கேன்னா இந்த யூஎன்எச்ஆர் வந்து மலேசிய அரச பேசி எங்களுக்கு வந்து அகதிகளுக்கான பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தவும். அப்படி இந்த நாடு வந்து அகதிகளை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல வந்து யூஎன்எச்ஆர் என்ன செய்யணும், அகதிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மூன்றாவது நாட்டத்தை வந்து அகதிகளை வந்து ஒப்படைக்கு. ஒட்டுமொத்தமா 90,000 அகதிகள் வந்து யூஎன்எச்ஆர்ல பதிவு செய்யப்பட்டு இங்க மலேசியால இருக்கிறார்கள் வெவ்வேறு நாட்டு அகதிகள். அப்ப அதுல இப்ப நான் குறிப்பா சொல்ல போனோம்னா இப்ப மியான்மர் நாட்டு அகதிகள் அமெரிக்கா மற்ற அகதிகளை ஏற்றுக்கொடுத்த வெவ்வேறு நாடுகளுக்கு வந்து வந்து செய்து வந்திருக்கிறாங்க, மீன்பிடிச்சு செய்யறாங்க. இந்த மலேசியால இருக்கிற யூஎன்எச்ஆர் மட்டும்தான் இந்த ஈழத் தமிழ் அகதிகளை வந்து புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்.
மலேசியாவில் அகதியாக உள்ளதாக கூறும் சுகந்தன் அவரது கருத்துக்களை பிபிசியால் சுயாதீனமாக உறுதிப்படுத்த முடியவில்லை. அதேவேளை மலேசியாவில் உள்ள ஐநாவின் அகதிகளுக்கான அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அவர்களது கருத்துக்களை பெற எடுத்த முயற்சிகளும் பலனளிக்கவில்லை என்பதை நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் நிறைவாக
நாகரிக கோமாளிகள் தமிழ் திரையில் நகைச்சுவையின் வரலாறு கூறும் தொடர் 8 பகுதி தயாரித்து வழங்குபவர் சம்பத்குமார்.
ஆட்டமாடி பாடுபாடி அழகான சிதையோடு வந்தானையா, ஆட்டமாடி பாடுபாடி நல்ல அழகான சிதையோடு வந்தானையா.
வா பாஜாரே உட்காண்டு நீ வரங்காட்டி நான் கூட மாட்டேன், ஜாம் பாஜார் ஜக்கு நான் சைதா பேட்டை கொக்கு, ஜாம் பாஜார் ஜக்கு நான் சைதா பேட்டை கொக்கு. அமராவதி ஆட்டம் கைத்தடிச்சு நீ ஜகா வாங்கினே அம்பிகாபதி ஆட்டம், வாராவதிலே நின்னுக்கு நிறந்தே அமராவதி ஆட்டம் கைத்தடிச்சு.
மனோரமா இந்த ஒப்பற்ற நடிகையின் பெயரை அறியாதவர்கள் தமிழ்நாட்டில் எவரும் இருக்க முடியாது என்று கூறலாம். திரையுலகில் இவரை ஆச்சி என்றும் அழைப்பார்கள். கதாநாயகியாக நடிக்கும் நடிகைகள் நகைச்சுவை பாத்திரங்களில் அவ்வளவாக பரிமளிப்பதில்லை. நகைச்சுவை நடிகர்களும் நடிகையரும் கூட கனமான பாத்திரங்களை ஏற்று நடிப்பதில்லை, அதில் சிறப்பாக பிரகாசிப்பதும் இல்லை. இந்த கருத்துக்கு விதிவிலக்காக விளங்கியவர் மனோரமா. நகைச்சுவை நடிப்பில் மனோரமா தொடாத சிகரம் இல்லை, எட்டாத உயரம் இல்லை. இவரை பெண் சிவாஜி என்றே சக நடிகரான ஷோ ராமசாமி அவர்கள் குறிப்பிடுவது வழக்கம்.
மனோரமா மாதிரி ஆக்டிங் வந்து எல்லாருக்கும் வந்துடுறது, அது அவ்வளவு சரளமாக வந்தது அவங்களுக்கு நடிப்பு. எப்படி சிவாஜிக்கு ஒரு ஆம்பளையில் சொல்கிறோமோ அந்த மாதிரி மனோரமாவை சொல்லலாம் பொம்பளை, இன்க்ளூடிங் ஆல் ஹீரோயின்ஸ் எவரிபடி யார் எடுத்துட்டாலும் மனோரமாவினுடைய ஆக்டிங்கிறது தனியாக வந்து. அப்புறம் இந்த லேட்டர் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹர் கரியர் ஷி பிகேம் எ கேரக்டர் ஆக்டர் அண்ட் டிட் வெரி வெல்.
காமெடி ஆனாலும் குணச்சித்திர பாத்திரமானாலும் அவருடைய தனித்துவம் மிக்க நடிப்பு அனைவரையும் கவர்ந்தது. சுமார் 1500 திரைப்படங்களுக்கு மேலே பல மொழிகளில் நடித்திருக்கிறார். மற்ற நடிகைகளைப் போல மனோரமாவும் முதலில் கதாநாயகியாகத்தான் நடிக்க விரும்பினார் கொஞ்சம் குமரி என்ற படத்தில். ஆனால் படம் அவ்வளவாக போகவில்லை. அந்த படம் மட்டும் வெற்றி அடைந்திருந்தால் மற்ற கதாநாயகி நடிகைகளைப் போல சில ஆண்டு காலம் ஜொலித்துவிட்டு திரையுலகிலிருந்து விலகியிருப்பார் மனோரமா. ஆனால் நகைச்சுவை நடிகையாக நடித்து சிவாஜிக்கு நிகரான புகழை பெற்று 45 ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகில் கோலாச்சினார் மனோரமா. அந்த காலத்திய நடிக நடிகையரைப் போல மனோரமாவும் நாடக மேடையிலிருந்து தான் வந்தார். இவர் திமுக தலைவர்கள் அண்ணாதுரை கருணாநிதி ஆகியோருடன் இணைந்து பல நாடகங்களில் நடித்திருக்கிறார். மாலையிட்ட மங்கை என்ற படத்தில் நடித்தவுடன் தான் நகைச்சுவை பாத்திரம் ஏற்று நடிக்க வாய்ப்புகள் பெருகி வந்தன. பல ஆண்டுகளுக்கு முன்னர் சென்னை வானொலியில் புதுமை பித்தன் கதையை வானொலி நாடகமாக ஆக்கியிருந்தார்கள். அதில் பிராமண இளைஞனை காதலித்து மணந்து கொள்ளும் கிறித்துவ பெண்ணாக மனோரமா நடித்தார். அது நகைச்சுவை பாத்திரம் அல்ல, அவருடைய குரலின் இனிமையும் நடிப்பு திறமையும் மிக மிக சிறப்பாக அமைந்திருந்தன. கதாநாயகியாக நடிக்க அத்தனை திறமையும் இருந்த பொழுதிலும் அவர் நகைச்சுவை நடிப்பிலேயே மிகச் சிறப்பான வெற்றி பெற்றார்.
இம்மா பெரிய உருவ புடவை கட்டி நிக்கிறனே, என்ன பார்த்தா உனக்கு மனுஷியா தெரியலையா?
I want to talk to Sarojini.
இந்த தர்ஸ் புஸ்னு இங்கிலீஷ்ல பேசுற வேலையெல்லாம் நம்ம கையில வச்சுக்காத.
இந்த வீட்டுல ஒருத்தருக்குமே வெக்கம் மானம் ரோஷம் சூடு சுரணை இதெல்லாம் கிடையாது. ஒரு கல்யாணமான பொண்ணு புருஷனை பிரிஞ்சு இத்தனை நாளா இந்த வீட்டுல இருக்குது, நீங்க எல்லாம் எடுத்து சொல்ல மாட்டீங்களா?
ஆம்பளைங்க இல்லாத நேரம் பார்த்து தகராறு பண்றதுக்கு நேர்ந்தாலும் உள்ள வந்துக்குது. கண்ணம்மா கவனிக்கற, இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொன்னாதான் இந்த மீசக்காரனுக்கு புத்தி வரும். ஆள் வீட்டு பொன்னாண்டசே, எங்க பொண்ணு ராத்திரி 10 மணிக்கு வரும், 12 மணிக்கு வரும், 14 மணிக்கு வரும். சில நாளைக்கு வரவே வராது. அது எங்க பொம்மை நாட்டிங்க சுதந்திரம். அதுக்காக நீ அத்த போய் சந்தேகப்பட்டியாமே
கண்ணம்மா.
கவனிக்கட, சந்தேகப்பட்டதுக்காக தீ குளிச்சது அந்த காலம், சந்தேகப்படுறவங்களை தூக்கி தீயில போடுறது இந்த காலம்.
கண்ணம்மா
கவனிக்கட, இந்த மாதிரி 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டாதான் இந்த மர மண்டைக்கு உரைக்கும்.
யார பார்த்து மர மண்டைங்கிறீங்க? அப்புறம் நான் வக்கீல தான் பார்க்க வேண்டியிருக்கும்.
நீ மட்டும் உண்மையான ஆம்பளையா இருந்தா, மூக்கு மேல மீச வச்ச ஆம்பளையா இருந்தா, நெஞ்சில மஞ்சா சோறு இருக்கிற ஆம்பளையா இருந்தா கையெழுத்து போட்ட விடுதலை பத்திரத்தை வாங்கிக்கின்னு வா. நாங்களும் எங்க பொண்ணு கையெழுத்து போட்ட விடுதலை பத்திரத்தை வாங்கி
தர்றோம்.
ஆள்பாட்டு விடுதலை பத்திரத்தோட கம்முனா கம்மு கம்மு நாட்டு கோ.
பின்னர் குணச்சித்திர பாத்திரங்களிலும் மிக அற்புதமாக நடித்தார். காப்பு கட்டி சத்திரம் என்ற வானொலி நாடக தொடரில் அவர் செட்டி நாட்டு பெண்ணாக நடித்து அந்த பகுதி பேச்சு வழக்கை பேசி நடித்ததால் ஆச்சி என்று அவர் அழைக்கப்பட்டார். ஆச்சி என்று அழைக்கப்பட்டாலும் அவர் செட்டி நாட்டைச் சேர்ந்தவர் அல்ல என்பதை உண்மை. இவர் தஞ்சை மாவட்டம் மன்னார்குடியைச் சேர்ந்தவர். பின்னர் பள்ளத்தூரில் குடியேறி வாழ்ந்தவர். ஆனால் செட்டி நாட்டு மொழி வழக்கு மட்டுமின்றி அனைத்து மொழி வழக்குகளிலும் பேசி நடிப்பதில் இவருக்கு இணை எவருமே இல்லை என்று கூறலாம். மெட்ராஸ் பாஷையா, பிராமண பாஷையா, கொங்கு தமிழா, தூத்துக்குடி தமிழா, எல்லா மொழி வழக்கையும் மிக மிக அருமையாக கையாண்டார். அங்க அசைவுகளால், பேசும் வசனங்களால், குரலில் ஏற்ற இறக்கங்களால், கண் உருட்டல்களால், கண்களின் ஜொலிப்பால் திறமையை வெளிப்படுத்தியவர் அவர். நாகேஷ் வசனத்துடன் அங்க அசைவுகளாலும் நடிப்பார். அவருக்கு ஈடு கொடுத்து நடிப்பது என்பது எளிதானது அல்ல. முத்துக்குளிக்க வாரிகளா என்ற பாட்டில் மனோரமாவின் அங்க அசைவுகள் நாகேஷின் அங்க அசைவுகளுக்கு எல்லளவும் குறைந்தவை அல்ல.
மச்சானுக்கு மூக்கு புலிதான் சரியில்லை நினைச்சேன், சிரிப்பும் சரியில்லையே சனியே.
ஐயோ மச்சான், நெசமா தான் என்ன மறந்துட்டியளா?
மறந்துட்டேன். என்ன விட்டுடு.
மனோரமா பல்துறை வல்லுநர் என்பதை காட்ட பல திரைப்படங்கள் சான்றாக உள்ளன. நாகேஷுடன் நடிக்கும் பொழுது அவரை விஞ்சும் வகையில் முழு திறமையை காட்டினார் என்றால், தேங்காய் சீனிவாசன், சந்திரபாபு, சோ ஆகியோருடன் நடிக்கும் பொழுது தனது நடிப்பினால் விழா வெடிக்க சிரிக்க வைப்பார். தமிழ்நாட்டின் 4 முதலமைச்சர்களுடன் நாடகத்திலோ அல்லது திரைப்படங்களிலோ இணைந்து நடித்தவர் என்ற பெருமை அவருக்கு உண்டு. கிழக்கு வாசலில் கார்த்திக்கின் அன்னையாக, நட்புக்காக என்ற படத்தில் சரத்குமாரின் அன்னையாக, குணச்சித்திர வேடங்களில் நடித்து தன் நடிப்பு திறனை வெளிப்படுத்தி இருக்கிறார் அவர்.
நாட்டு
நாகரிக கோமாளிகள் தமிழ் திரையில் நகைச்சுவையின் வரலாற்றை கூறும் தொடரின் எட்டாவது பகுதி கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சம்பத்குமார்.
நேர்களே, இன்றைய பிபிசி தமிழோசை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். நமது நிகழ்ச்சிகளையும் கருத்துக்களையும் நீங்கள் bbctamil.com, Facebook மற்றும் ட்விட்டர் மூலம் தெரிந்து கொள்ளலாம்.